إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فقال الله تعالى في القران العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولسليمان الريح عاصفة تجري بأمره إلى الأرض التي باركنا فيها فقال الله أيضا ونجيناه ولوطا إلى الأرض التي باركنا فيها للعالمين وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم بارك لنا في شامنا ألا وچار الله لنم نگرت پیرن مڈیون ماہی اللہم اللہ من ترپیر بوٹی پوہلندے அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் நடிச்சோடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி. அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலங்களை நாம் இன்றைக்கு குர்ஆனாலும் ஹதீஸாலும் சிலாகித்து சொல்லப்பட்ட சிறப்பித்து சொல்லப்பட்ட ஷாமிலே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஷாம் என்று குர்ஆனிலும் சுன்னாவிலும் அழைக்கப்படக்கூடிய சிரியா நகரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவலங்களை இஸ்லாமிய சமூகம் சந்தித்து வருகின்றது. எந்த ஒரு மனித உள்ளமும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக திமஷ்க் என்று சொல்லப்படக்கூடிய டமாஸ்கஸ் உடைய பகுதியினுடைய அனைத்து நிலைகளிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பரந்து விரிந்த ஷாமை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பரந்து விரிந்த ஷாம் என்பது பலஸ்தீனை உள்ளடக்கிய ஒரு பகுதியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஷாமை இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். யூதர்களுக்கு எதிராக, யூத கொடுமைகளுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். நசாராக்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொரு பகுதியிலும் எந்த ஒரு ஷாமை மார்க்கம் சிலாகித்து சொன்னதோ அந்த ஷாமினுடைய எல்லா பகுதியிலும் இஸ்லாமியர்கள் அல்லாஹை ஏந்தி கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஷாம், இந்த சிரியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி இஸ்லாமிய பார்வையில், ஒரு வரலாற்று பார்வையில் எப்படி பார்க்கப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்றைக்கு சிரியா மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், ஷாமினுடைய வளங்களும் ஷாமினுடைய இறை இல்லங்களும் தகர்க்கப்படுகின்றது என்று சொன்னால், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் தகர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், இது ஏதோ திடீரென்று எடுக்கப்பட்ட ஒரு முடிவு கிடையாது. இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியை பற்றி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கின்றான்? எந்த ஒரு பூமி இன்றைக்கு அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ, இரத்தங்களும் சதைகளுமாக இன்றைக்கு துண்டு துண்டாக கிடக்கின்றதோ, இந்த பூமியை பற்றி திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களிலே பேசி காட்டுகின்றது. இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? இந்த பூமிக்காக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த ஒரு பூமி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 4 இடங்களிலே இந்த பூமியை பற்றி பேசுகின்றான். திருமறை குர்ஆனுடைய 5 அத்தியாயத்தினுடைய 21 வசனம், சூரத்துல் அம்பியா நபிமார்களை பற்றி குறிக்கக்கூடிய 21 அத்தியாயத்தினுடைய 71 அதே போல 17 அத்தியாயத்தினுடைய முதல் வசனம், இவைகளெல்லாம் இன்றைய ஷாமை பற்றி பேசுகின்றன. இந்த ஷாம் என்பது எப்படிப்பட்ட பகுதி என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஷாமை பொறுத்தவரை அது ஒரு பரிசுத்த பூமி என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. திருமறை குர்ஆனால் பரிசுத்த பூமி என்று சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு பூமி தான் ஷாம். 5 அத்தியாயத்தினுடைய 21 வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொல்கின்றார்கள், யா கௌமிதுகுல் அர்தல் முகத்தஸத்தல் லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்காக நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த பூமியிலே நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷாமை பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷாம் எப்படிப்பட்ட பூமியாக அல்லாஹ்வால் வர்ணிக்கப்படுகின்றது? பரிசுத்தம் பெற்ற ஒரு பூமி, முகத்தஸா, பரிசுத்தமான ஒரு பூமி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 21 அத்தியாயத்தினுடைய 71 வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் அழிக்கப்பட்ட பிறகு, லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் மிகப்பெரிய அந்த சமூகத்தை கல்மாரியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தான். அழித்த பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஞ்சமடைந்த ஒரு பூமி என்று சொல்லப்படக்கூடிய பூமி தான் இந்த ஷாம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்தில் லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், சாதாரண ஒரு பூமி கிடையாது, அகிலங்களுக்கெல்லாம் அருள்வளம் மிக்க ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கின்றது. உலகத்திலேயே அதிகமான அருள்வளங்கள் உள்ள ஒரு பூமி என்று சொன்னால் ஷாம் தேசம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் லூத் அலைஹிஸ்ஸலாமுகளை காப்பாற்றினோம், இலல் அருளில்ல தீ பாரக்னா, நாம் அபிவிருத்தி பொழுந்து இருக்கக்கூடிய பூமியின் பக்கம் அவர்களை போக செய்தோம். அந்த பூமி எப்படிப்பட்டது? உலகத்திலேயே அதிகமான அருள்வளம் மிக்க பூமியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அவர்களுக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை நாம் எல்லாம் அறிவோம். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு அருள் என்னவென்றால் காற்று. காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி இருந்திருந்தான். இந்த காற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு எந்த பக்கம் திருப்புறாங்களோ அந்த பக்கம் போகும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வல்லமை வழங்கி இருந்தான். அந்த வல்லமையின் காரணமாக அவர்கள் இந்த காற்றை எதன் பக்கம் திருப்பினார்கள் என்பதை பற்றி 21 அத்தியாயத்தினுடைய 81 வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலி சுலைமான ரீஹ ஆசிபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தில் லதி பாரக்னா ஃபீஹா, எந்த பூமியிலே நாம் அருள் புரிந்திருக்கின்றோமோ, எந்த பூமி அருள்வளம்பிக்க பூமியாக இருக்கின்றதோ, அந்த பூமியின் பக்கம் அவருடைய கட்டளையின் அடிப்படையிலே அந்த காற்று சென்றது. அந்த காற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அனுப்பியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இங்கே அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய பாரக்னா, நாம் அருள் புரிந்த பூமி என்று சொல்லக்கூடியதும் ஷாம் தான். எப்படிப்பட்ட ஒரு பிரதேசம் பாருங்க, இன்றைக்கு அந்த பிரதேசம் எல்லாம் இன்றைக்கு அலைக்கழிக்கப்பட்டு கடைசி பகுதியில் வந்து நிக்குது. எல்லாவற்றையும் ஷியாக்களும் சியோனிசங்களும் சேர்ந்து அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு கடைசியாக எங்கே வந்து நிற்கின்றார்கள்? ஹூத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தின் பக்கம் இன்றைக்கு அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஹூத்தாவை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹுடைய தூதர் இந்த பகுதியை குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். சாதாரணமான ஒரு பகுதி அல்ல. எப்படி ஹலபு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டு கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னால அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டதோ,
அதே போன்று இந்த ஹூத்தாவுடைய பகுதி இருக்கின்றன, சாதாரணமான ஒரு பகுதி அல்ல. இதை சாதாரணமான ஒரு பகுதியாக ஷியாக்கள் வேண்டுமானாலும் கருதி கொள்ளலாம், ரஷ்யாவுடைய படைகள் கருதி கொள்ளலாம். இன்றைக்கு இஸ்லாமிய அடையாளங்களோடு இஸ்லாமியர்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ISIS-களும் அல்கைதாக்களும் வேண்டுமானால் அதை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஊத்தா எப்படிப்பட்ட பகுதி என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டார்கள். எந்த ஊத்தா இன்றைக்கு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அந்த ஊத்தாவை பற்றி சொல்லும் பொழுது ஷாமிலேயே சிறந்த நகரம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். ஷாமே சிறந்தது, அந்த ஷாமிலேயே மிகச்சிறந்த நகரம் இது. மின் ஹைரி மதாயின ஷாம், ஷாமுடைய பகுதியிலேயே மிகச்சிறந்த ஒரு பகுதி இருக்கின்றது என்று சொன்னால் ஹூத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி தான். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அபுதாவுத் அகமது ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களால் சஹீஹான ஹதீஸ் என்று பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியிலே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஃபுஸ்தாத்துல் முஸ்லிமீன யௌமுல் மல்ஹமா, மிகப்பெரிய போருடைய காலகட்டங்கள், மிகப்பெரிய போருடைய காலகட்டங்கள். மல்ஹமா என்று சொன்னால் ஹர்புல் ஷதீத் என்று சொல்லப்படும் கடுமையான போருடைய காலகட்டங்கள்ல முஸ்லீம்களுடைய கோட்டை எது தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லீம்களுடைய கோட்டை எது? அந்த காலகட்டத்திலே முஸ்லீம்களுடைய கோட்டையாக எது இருக்கும் என்று சொன்னால் பில் ஹூத்தா, ஹூத்தா தான் இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு நகரம் தான் இன்றைக்கு அழித்தொழிக்கப்படுகின்றது. இன்றைக்கு அழிப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள், எப்படியாவது அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அழிவை எட்டுமா? அழிவுதான் ஷாமினுடைய தலையெழுத்தா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் ஷாம் சாதாரண ஒரு பகுதி அல்ல, இறைவனாலும் இறை தூதராலும் சுபச்செய்தி சொல்லப்பட்ட பகுதி. அந்த பகுதியினுடைய கடைசி நிலைக்கு மதினாவுடைய அந்த நகரங்களிலேயே சிறந்த நகரமான இன்றைக்கு ஹூத்தாவிலே வந்து நிற்கலாம். டமாஸ்கஸ் பகுதியினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அந்த நகரம் தான் இஸ்லாமியர்களுடைய கோட்டையாக விளங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக ஹூத்தா என்பது அழிவினுடைய ஆரம்பம் அல்ல, இஸ்லாமிய கோட்டைகள் உயரப்போகின்ற ஒரு இடம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அப்படிப்பட்ட இடத்தில்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நகரங்கள் வர்ணிக்கப்படுகின்றன. அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் வர்ணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான பூமி, அல்லாஹுடைய அருளை பெற்ற பூமி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த பூமிக்காக அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரார்த்தனை என்பது ஒரு காலம் வீணாகாது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரி, எங்களுடைய ஷாமுக்கு அருள் புரி என்று அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. எங்களுடைய ஷாமுக்கு, இந்த சிரியாவிற்கு நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த ஒரு பூமி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஹதீஸுக்கு இஸ்லாமியர்கள் பலவிதமான தவறான அர்த்தங்களை வைத்த ஒரு செய்தியும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அப்துல்லாஹி இப்னு ஹவாலா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சஹீஹான செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சதுஜன்னதுன அஜ்னாதன், ஒரு மிகப்பெரிய ஒரு படை வரும், மிகப்பெரிய ஒரு படை கிளம்பும். அந்த படை எங்கிருந்து வரும்? ஜுந்தம் பில் ஷாமி வ ஜுந்தம் பில் இராக்கி வ ஜுந்தம் பில் யமனி. எந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவோ அந்த நாடுகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? மிகப்பெரிய ஒரு படை கிளம்பும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர். மிகப்பெரிய ஒரு படை கிளம்பும், அந்த படையினுடைய ஒரு பகுதி எங்கிருந்து வரும்? ஷாமிலிருந்து வரும், மற்றொரு பகுதி இராக்கிலிருந்து வரும், மற்றொரு பகுதி யமனிலிருந்து வரும். இன்றைக்கு இந்த மூன்று நகரங்களும் சின்னாபின்னமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஈராக் எப்படி ஆனது என்பதை நாம் அறிவோம், யமன் எப்படி சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிவோம், அதேபோல் ஷாம் எப்படி சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று அறிவோம். இதிலிருந்து ஒரு படை கிளம்பும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, கண்டிப்பாக படை கிளம்பும். அந்த படை என்பது மிகப்பெரிய ஒரு இழிவை. யார் யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைகள் கண்டிப்பாக உருவாகும். இந்த ஹதீஸை வச்சு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னால், மூன்று வருடங்களுக்கு முன்னால் இந்த ஹதீஸ் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. காரணம் என்ன? ISIS என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கத்தை வைத்து, இஸ்லாமிய பெயர்களால், யூத இஸ்ரவேலர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு படையை வைத்து எல்லோரும் பேசினார்கள். அறியாமல் இஸ்லாமிய சமூகம் பேசியது. இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி அறியாமல் இஸ்லாமிய சமூகத்துடைய சிந்தனை அதன் பக்கம் சொற்பமாக இருக்கத்தான் செய்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸை வைத்து சொல்லிவிட்டார்கள், படை வந்து விட்டது. அந்த படைதான் இந்த படை என்றெல்லாம் பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட நிகழ்வை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் அந்த படையை சொல்லவில்லை, உண்மையான இஸ்லாமிய படை. இந்த படையை அல்லாஹ் அனுப்பினான் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்கக்கூடியதாக இருக்கும் என்பதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு படை என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுவும் ஷாமில் இருந்துதான் கிளம்பும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அதுக்கடுத்து சொல்றாங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மிக அழகான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஈமான் இருக்கின்றதே, ஈமான் தஞ்சமடையக்கூடிய இடம் ஷாம் தான். சாதாரணமான ஒரு இடம் கிடையாது, சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. ஈமான் தஞ்சமடையக்கூடிய இடம் எப்ப? அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்னல் ஈமான இதா வகாத்தில் ஃபித்னு பிஷாம், குழப்பங்கள் அதிகமாக கூடிய நேரத்தில், மிகப்பெரிய குழப்பங்கள் அதிகமாக கூடிய நேரத்தில் ஈமான் தஞ்சமடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஷாமில் தான் தஞ்சமடையும் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப இதெல்லாம் நடக்குதே, அப்ப இவ்வளவு சுப செய்தியை சொல்லி இருக்கிறாங்களே, இன்னும் ஏராளமான செய்திகள் உண்டு. அப்படி என்றால் இவைகள் எல்லாம் நடக்கின்றன என்றால் அதற்கு சில காரணங்கள் உண்டு. ஏன் நடத்தினான் அல்லாஹ்? அல்லாஹ் இதை நடத்துவதற்கான காரணம் என்ன? பல காரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அதில் ஒன்று என்ன? திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம், வலியாலம் அல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வயத்தகதா, வலியாலம் அல்லாஹு அல்லதீன ஆமனு வயத்தகத மின்கும் சுஹதா. எதற்காக அல்லாஹ் இதை செய்ய வேண்டும்? ஏன் இதை ஏற்படுத்த வேண்டும்? இவையெல்லாம் அல்லாஹாலும் அல்லாஹுடைய தூதராலும் சுபச்செய்தி சொல்லப்பட்ட இடத்துல இப்படி எல்லாம் நடக்குதுன்னா என்ன காரணம்? அல்லாஹ் சிலரை தன் பக்கம் தேர்ந்தெடுக்க வேண்டும். யார் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக. உங்களில் யார் அல்லாஹுவுக்காக ஷஹீதுகளாக ஆவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை அறிவதற்காக அல்லாஹ் செய்யக்கூடிய ஏற்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும் போது ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்தால் அதற்கான விடைகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத்தை வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம அஸ்ஸாபிரீன், சொர்க்கம் அடைய வேண்டுமா? அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களில் யார் தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய உண்மையான ஜிஹாதிகள் என்பதையும் பொறுமையாளர்கள் என்பதையும் அறிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளை ஏற்படுத்துவதாக திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அடுத்து சொல்லும் போது, யார் உங்களில் பரிபூர்ணமான நம்பிக்கையாளர்கள், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுதுதான் அல்லாஹுவை புரிந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான நம்பிக்கை வெளிப்படக்கூடியவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஏற்பாடுகளை செய்கின்றான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்து அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாள் இருக்கின்றதே, மறுமை நாளுடைய கடைசி நிலையை பற்றி அல்லாஹுடைய தூதர் வர்ணிக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு முதல் முதலாக நபியாக வருவார்கள் என்ற ஒரு சுப செய்தி சொல்லப்பட்ட இடம் ஷாம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வயதிலே முதல் முதலாக வியாபாரத்திற்கு சென்ற பகுதி ஷாமுடைய பகுதி. அந்த ஷாமுடைய பகுதிக்கு வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரை பார்த்த ஒரு யூத பாதிரியார், ஒரு யூத சன்னியாசி அபூ தாலிப் அவர்களை கூப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார், இவர் யார் என்று கேட்கிறார். இவர் யார் என்று கேட்கும் பொழுது அவர் அவரை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், இவர் தூதராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்ட ஒரு சுபச்செய்தி சொல்லப்பட்ட இடம்தான் ஷாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் நபியாக வருவார்கள் என்று சுபச்செய்தி சொல்லப்பட்ட இடம் ஷாம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நாளை மறுமை நாள் இருக்கின்றது, அந்த மறுமை நாளுடைய கடைசி நேரத்திலே ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்கள் கடுகளவு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவர்களை ஒட்டுமொத்தமாக மரணிக்க செய்யக்கூடிய காற்று கிளம்பக்கூடிய இடமும் ஷாம்தான். நாளை மறுமை வந்துருச்சு அப்படின்னா மறுமையினுடைய நெருக்கத்தில் ஒரு காற்று அடிக்கும். அந்த காற்று எப்ப அடிக்கும் அப்படின்னா தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்ட உடனே ஒரு காட்சி அடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த காட்சி அடிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காட்சி அப்படியே மக்கள் மீது வந்து போட ஒரு வசந்த காற்றாகத்தான் இருக்கும். அந்த வசந்த காற்று படக்கூடிய நேரத்தில் யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ, அப்படி கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் கூட அந்த காற்றை சுவாசித்தால் மரணம் அடைந்து விடுவார்கள். அதற்கு பிறகுதான் மறுமை வரும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த காற்று வெளிப்படக்கூடிய இடம் ஷாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, அதோடு நிறுத்தல் அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகு ஷாமை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அஷாம் ஷாம் இருக்கின்றதே அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்க அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அஷாம் ஷாம் இருக்கின்றதே அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர். ஷாம் என்பது மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய, மக்களை எழுப்பக்கூடிய இடம், மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய, மக்களை மறுமைக்காக எழுப்பப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது என்று சொன்னால் அதுவும் ஷாம் தான். அல்லாஹுடைய தூதர் சொல்றார். எப்படி ஏற்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் கடைசி காலகட்டத்தில் எப்படி இருக்கும், தஜ்ஜாலுடைய வருகை, யஜூஜ் மௌஜூஜுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, இவைகள் எல்லாமே ஷாமை சுத்தி தான் நடக்கும். எல்லாம் ஷாமை சுத்தி தான் நடக்கும். அதை சுற்றி தான் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்ட பிறகு அரபு தீபகற்பத்திலே ஒரு பூகம்பம், கிழக்கு பகுதியில் ஒரு பூகம்பம், மேற்கு பகுதியில் ஒரு பூகம்பம், இப்படியெல்லாம் பூகம்பங்கள் ஏற்பட்ட பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு ஜுவாலை ஒன்று வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நெருப்பு ஜுவாலை ஒன்று வரும். அந்த நெருப்பு ஜுவாலை வரும் பொழுது எல்லா மக்களையும், மீதம் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே அவர்களை கொண்டு செல்லும். அவர்களை அப்படியே கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் ஷாமுடைய ஒரு மைதானத்தில் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒட்டுமொத்த உலகமும் அழியக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லா வருகைக்கு பின்னால் மிகப்பெரிய அடையாளங்களாக சொல்லப்பட்ட தஜ்ஜாலுடைய வருகைக்கு பின்னால் ஒவ்வொரு நிகழ்வும் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். அப்படி அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளுடைய முடிவுதான் இந்த நெருப்பு. இந்த நெருப்பு வரும் பொழுது மிக மிக சொற்பமான மக்கள் மட்டுமே உலகத்தில் இருப்பாங்க, ரொம்ப அதிகமான இருக்க மாட்டாங்க. நம்ம கேள்வி எழுப்பலாம், உலகத்தில் உள்ள எல்லாருமே ஷாமின் பக்கம் ஒன்று சேர்க்கப்படுவார்களா என்றால் கண்டிப்பாக ஒன்று சேர்க்கப்படுவார். யார் யாரெல்லாம் அப்பொழுது வாழ்கின்றார்களோ வாழக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய இடம் இது ஷாம் தான். அந்த ஷாமை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது சொன்னார்கள், அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர் அப்படின்னாங்க. அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர், ஒன்று சேர்க்கக்கூடிய அதே நேரத்தில் எழுப்பக்கூடிய இடம் அந்த ஷாம் தான். அந்த ஷாமினுடைய மிகப்பெரிய ஒரு மைதானத்திலே எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். சேர்த்த அந்த நேரத்தில் எல்லோரும் அந்த நெருப்பு ஜுவாலையால் ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த நேரத்திலே மறுமை ஏற்பட்டு விடும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்களே. அப்படிப்பட்ட ஒரு இடமும் ஷாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இவைகளெல்லாம் கலந்த ஒரு இடம்தான் ஷாம். அந்த ஷாமை பற்றி தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பேசிக் கொண்டிருக்கின்றது. வேண்டுமானால் ஒரு அழிவினுடைய ஆரம்பமாக தெரியலாம், ஆனால் ஈமான் தஞ்சமடையக்கூடிய இடம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் சுயமாக பேசக்கூடியவர்கள் அல்ல. ஒமா என்கோ அணில் ஹவா, அவர்கள் சுயமாக பேசுபவர்கள் அல்ல. அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாஹுடைய வகை. அந்த வகை கண்டிப்பாக உண்மைப்படுத்தப்படும் என்று சொன்னால் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஈமானுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக எது இருக்கும், ஷாம் இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். லா தக்கூமுஸ் ஸாஅ, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5553வது செய்தி, லா தக்கூமுஸ் ஸாஅ, மறுமையினால் ஏற்படாது. ஹத்தா என்ஜிலர் ரூமி பில் பில் அமாக்கி வல் பிதாயிக், அமாக் பிதாயிக் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களிலே ரோம படைகள் இறங்கும். அந்த ரோம படைகள் இறங்கக்கூடிய நேரத்திலே ஃபயக்ருஜு இலைஹிம் ஜைஷும் மினல் மதீனா, மதீனாவிலிருந்து ஒரு படை கிளம்பும். மதினாவிலிருந்து ஒரு படை கிளம்பும். அந்த படைகள் அந்த ரோமர்களோடு என்ன செய்வாங்க, போரிடுவார்கள். அப்படி போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மூன்றில் ஒரு பகுதியினர் போரிலே தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மூன்றிலே ஒரு படையினர் ரோமில் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி விடுவார்கள். வயுக்குத்தலு சுலுசுன் அஃதலு சுகதா இந்தல்லா, அதில் மூன்றில் ஒரு பகுதியினர் அந்த போரிலே கொல்லப்படுவார்கள், அவர்கள்தான் சிறந்த ஷஹீதுகள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதியினர் வெற்றி பெறுவார்கள், ரோமர்களே வெற்றி பெறுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி வெற்றி பெறக்கூடிய அந்த நேரத்தில், வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் கனிமத்து பொருள்களை பங்கு போட்டு இருப்பாங்க. கனிமத் பொருளை பங்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை சொல்பவன் யாருன்னா ஷைத்தான் சொல்லுவான். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இது சாஹபீஹிம் ஷைத்தான். ஷைத்தான் சொல்வான், இன்னல் மசீஹ கத ஹலஃபக்கும் ஃபீ அஹ்லிக்கும், தஜ்ஜால் இருக்கின்றானே உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் வந்து விட்டான், உங்களை அழிப்பதற்காக வந்து விட்டான் என்று சொன்ன உடனே, அந்த பொய்யான செய்தி பரப்பப்பட்ட உடனே அவர்கள் அங்கிருந்து மதினாவை நோக்கி கிளம்புவார்கள். ஃபைதா ஜாஉ ஷாம், ஷாமுக்கு வந்த பிறகுதான் தெரியும் அது பொய்யான செய்தி. அந்த ஷாமுக்கு வரக்கூடிய நேரத்திலே தஜ்ஜாலும் ஷாமுக்கு வந்து விடுவான். ஷாமுக்கு வரக்கூடிய நேரத்திலே தஜ்ஜாலும் வந்து விடுவான். அந்த நேரத்திலே இஸ்லாமியர்கள் போருக்கு தயாரானவர்களாக, யசூன சுஃபூஃப சஃபுகளை சரி செய்தவர்களாக, இது உகீம ஸலா தொழுகைக்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, ஃபயன்ஸில் ஈஸா இப்னு மரியம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா இறங்குவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எங்க நடக்குது இது? ஷாமில் நடக்குது. ஷாமில் போருக்காக தயாராக நின்று தொழுகைக்காக தயாராக நிற்கக்கூடிய நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குங்குமப்பூ கலரிலே ஆடை அணிந்திருப்பார்கள், அவர்கள் தலையை குனிந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய தலையில் இருந்து நீர் இறங்கும், அப்படி அவர்கள் தலையை உயர்த்தினார்கள் என்று சொன்னால் மிக பிரகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இறங்கி அந்த மக்களுக்கு இமாமத் செய்வார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமத் செய்யக்கூடிய இடம் இது ஷாம் பிரதேசம். அப்ப அந்த ஷாம் எப்படி மாறி இருக்கும் பாருங்க. எந்த ஷாமை இன்றைக்கு நாம் ஒரு கொடூரனுடைய கையில் இருப்பதாக கருதுகின்றோமோ அந்த ஷாம் எப்படி மாறி இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அந்த ஷாமிலே மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இமாமாக இருப்பவர்கள் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமாக வருவார்கள், அப்படியே வானவர்களுடைய இறக்கைகளிலே தொங்கிக் கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கின்றார்கள், தொங்கிக் கொண்டு வருவார்கள். அவருடைய மூச்சு காற்று யார் மீது படுகின்றதோ, எந்த இறை மறுப்பாளன் மீது பட்டாலும் அவன் இறந்து விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார். அவங்க வரக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அவர்கள் வந்து இறங்குவார்கள், வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மூச்சு காற்று படக்கூடிய இடங்களிலே இறை மறுப்பாளன் ஒரு காஃபிர் இருந்தான் என்று சொன்னால் அவன் அழியாமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றான். மிகச்சரியான ஹதீஸ்கள் புகாரியிலே 5551, 52, 53 என்ற நிலையில எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த காற்று பட்ட உடனே இறைமறுப்பாக மரணிச்சுடுவாங்க. வருவாங்க, மக்களுக்கு இமாமாக நின்று தொலை வைப்பார்கள். தொலை வைத்த பிறகு அல்லாஹினுடைய விரோதியை கண்டவுடனே, அவனை கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, மதீனாவை யாராவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மதீனாவை யாராவது அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு காலம் நடக்காது, அப்படி நினைப்பவர்கள் கரைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். தண்ணீரிலே எப்படி உப்பு கரைந்து விடுமோ அதே போன்று மதீனாவை அழிக்க நினைத்தவர்கள் கரைந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இத்தனை வரலாற்று சிறப்புகளும் ஷாமுக்கு இருக்கின்றது. ஷாம் சாதாரணமான ஒரு நகரம் அல்ல. இன்றைக்கு வேண்டுமானால் மிகப்பெரிய ஒரு தொல்லைக்கு ஆளாகலாம், மிகப்பெரிய கஷ்டத்திற்கு இஸ்லாமிய சமூகம் ஆளாகலாம், குழந்தைகள் வரை ஒன்றுமில்லாமல் சின்ன பின்னமாக்கப்படலாம், எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு முடிவை அல்லாஹு தஆலா நெருக்கிவிட்டான் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. எந்த கூத்தாவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய கோட்டை என்று சொல்கின்றார்களோ அந்த கூத்தாவிலே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால், இஸ்லாமிய சமூகம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் என்ற ஒரே காரணத்திற்காக பச்சிலம் குழந்தை என்று பார்க்காமல் கிளர்ச்சியாளர்களை கொல்கின்றோம் என்ற பெயரால் இஸ்லாமியர்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் பார்த்து பார்த்து அவர்கள் எல்லாவிதமான குண்டுகளையும் ரசாயனங்களையும் இறக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, ஒரு முடிவை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கால சூழ்நிலைகளும் ஒத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக மறுமையினுடைய மிக நெருக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு சூழல் எல்லா நிலைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் என்னவெல்லாம் சொன்னார்களோ அப்படிப்பட்ட எல்லா நிகழ்வுகளும் ஒன்றொன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையினுடைய நெருக்கமா அரபு தீபகற்பத்திலே அரபுலகிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கான வழிவகை வரும், அந்த குழப்பத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படும், அந்த கிளர்ச்சிக்கு பிறகு அரபுலகத்திலே மிகப்பெரிய ஒரு நீதமான ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்பது நடைபெறும் என்று சொன்னார்கள். குழப்பத்தை நோக்கி இன்றைக்கு அரபுலகங்கள் போய் கொண்டிருக்கின்றன. யாரெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக தங்களை இஸ்லாமிய நாடுகளாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனவோ அப்படிப்பட்ட அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் குழப்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. யார் யாரெல்லாம் அறிஞர்களாக சரியான மார்க்க அறிஞர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய குரல் வலைகள் எல்லாம் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த கால சூழ்நிலை என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல ஒரு கட்டத்திலே அரபுகள் எல்லாம் கிளர்ச்சியுடன் எந்திரிப்பார்கள். எந்திரிக்கக்கூடிய நேரத்திலே தவறாக ஆட்சி செய்யக்கூடிய எல்லோரும் அழித்தொழிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மிக சமீபமாக மறுமையினுடைய மிக சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சமீபத்துடைய எல்லா அடையாளங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன எல்லா அடையாளங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இதே சாமை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூதர்களை தேடி தேடி கொள்ளக்கூடிய இடம் இதே ஷாம் தான் என்று சொன்னார்கள். எந்த யூதர்களும் சியோனிசங்களும் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை அடிப்பதற்காக எல்லா வழிகளிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்றனவோ, எல்லா நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்றனவோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் காட்டினார்களே, மதினாவில் இருந்து கொண்டு கிழக்கு பகுதியை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இந்த கிழக்கு பகுதி இருக்கின்றதே அல் ஃபித்னத்து ஹாஹுனா, அல் ஃபித்னத்து ஹாஹுனா, அல் ஃபித்னத்து ஹாஹுனா. இந்த பகுதிகளில் தான் குழப்பங்கள் அதிகரிக்கும், குழப்பங்கள் அதிகரிக்கும், குழப்பங்கள் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பகுதிகள் ஈராக், ஷாம், யமன், இந்த பகுதியை தான் குறிப்பிட்டார்கள். இந்த பகுதிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக கிட்டத்தட்ட மறுமையினுடைய நெருக்கத்தில் இருக்கின்றோம். எப்பொழுது வேண்டுமானாலும் மறுமை ஏற்படலாம். அந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அது நடக்காமல் மறுமை நிகழ அவருடைய அழிவினுடைய பகுதியின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு நடைமுறையாக அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒரு முடிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இது ஷாமினுடைய கடைசி பகுதி, கடைசி நிலையில் தான் இன்றைக்கு சிரியாவினுடைய போர்க்களங்கள் இருக்கின்றன. இந்த சிரியாவினுடைய போர்க்களத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய அறிஞர்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஷாமை பற்றி கடந்த 3 வருடமாக மக்களுக்கு உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் நினைப்பது போல் இன்றல்ல, கடந்த 3 வருடங்களாக அதிகமாக உரையாற்றப்படக்கூடிய ஒரு செய்தியாக ஷாமுடைய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷாமுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய செய்திகளும் அவருடைய பிரார்த்தனைகளும் நமக்கு காட்டுவது என்ன? மிகப்பெரிய ஒரு முடிவை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு வேண்டுமானாலும் மறுமையினுடைய நிகழ்வு, நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஒன்றொன்றாக அடுத்தடுத்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கு முன்னால் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய உலமாக்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி, இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிஞரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அப்படி என்று சொன்னால் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஷாம், இவ்வளவு சிறப்பையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு அழிவை சந்திக்கின்றது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு அழிவை சந்திக்கின்றது? கேட்கக்கூடிய நேரத்திலே அந்த அறிஞர் அந்த மக்களுக்கு சொன்ன ஒரே ஒரு செய்தி 3வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனம். 3வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்தை குறிப்பிடுகின்றார். அவலம்மா அசாபத்துக்கும் முசீபத்தும் கதாசபத்தும் மிஸ்லிஹா குல்தும் அன்னஹாதா குல் ஹுவ மின் இந்தி அம்புசிக்கும் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வசனத்தை குறிப்பிட்ட மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களுக்கு சோதனை வரும் பொழுது அவர்கள் சோதிக்கப்பட்டது போல், நீங்கள் சோதிக்கப்பட்டது போல், அவர்களும் சோதிக்கப்பட்டது போல் நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்களா? சோதிக்கப்படக்கூடிய நேரத்திலே குல்தும் அன்னஹாதா, ஏன் என்று நீங்கள் கேட்கின்றீர்களா? இது ஏன் என்று கேட்கின்றீர்களா? கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? குல் ஹுவ மின் இந்தி அம்புசிக்கும், உங்களால் தான் இந்த சோதனை ஏற்பட்டது என்பதுதான் அல்லாஹுடைய பதில். உங்களால் தான் ஏற்பட்டது என்பது அல்லாஹுடைய பதில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான். யாரெல்லாம் உங்கள் மீது ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஆளுமைகளை அழிப்பதற்கும் அல்லாஹ் வல்லமை உடையவன் தான். ஆனால் உங்களுடைய அறியாமை, நீங்கள் செய்த தீய வினை அதன் காரணமாக சில சங்கடங்களை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு நிலை என்பதை இந்த வசனத்தை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு இழப்பை சந்திக்கின்றது என்று சொன்னால் இதற்கு பின்னால் நம்முடைய தவறுகள் என்னவென்று பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தவறுதான் 2011 சிரியாவில் நடந்தது. சிரியா மக்கள் யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்பாமல், நம்பக்கூடாதவர்களை எல்லாம் நம்பியதனுடைய விளைவு, அல்லாஹுவை மறந்து மற்றவர்களை நம்பியதனுடைய விளைவுதான் மிகப்பெரிய ஒரு கைசேதத்தை அந்த மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கைசேதம் என்பது அவர்களை உயர்த்தி காட்டிவிட்டது. அவர்கள் அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அல்லாஹ்வின் மீது பரிபூர்ணமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் காட்டிவிட்டது. அதன் காரணமாக அவர்களுக்கு அடுத்த ஒரு நிலை வந்திருந்தால் நிச்சயமாக அது வெற்றியும் ஈரேற்றத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இம்மக்கன்னாகும் ஃபில் அர்ல், அவர்களை நாம் பூமியிலே அவர்களை என்ன செய்கிறோம், அந்த பூமிக்குரியவர்களாக ஆக்குகின்றோம். அக்காமுஸ்ஸலா, அவர்கள் சொல்லுகையை நிலைநாட்டுவார்கள், வாத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுப்பார்கள், வஅமரூபில் மஅரூஃப், நன்மை இயவுவார்கள், வநஹவானில் முன்கர், தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வலில்லாஹில் ஆக்கிபத்துல் உமூர், நிகழ்வினுடைய கடைசி முடிவு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. என்னவெல்லாம் நடந்தாலும் இவெல்லாம் முடிவல்ல, அந்த முடிவு அல்லாஹ்வினுடைய கையிலே இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அந்த நல்ல முடிவுக்காக, அந்த நல்ல முடிவுக்காக அந்த மக்கள் காத்திருப்பது போல் நாமும் அந்த நல்ல முடிவுக்காக காத்திருந்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஈமானிய உணர்வு உள்ள ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மண்ணியமாக்கி அல்புரிவானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் முஹம்மதின் வாலிஹி வஸஹபி அஜ்மைன், அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, லஹா மா கஸபத் வஅலைஹா மக்தஸபத். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் எழக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பார்க்கும் பொழுது யதார்த்தமாக எழக்கூடிய கேள்வி என்ன? அவர்களால் இவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கான துன்பங்கள் அவர்களுக்கு தரப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழலாம். ஆனால் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நாம் கஷ்டப்படுத்துவதில்லைங்கிறார். அல்லாஹுடைய வசனம் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிப்பது கிடையாது. அப்ப இப்படி ஒரு சோதனை வருகின்றது என்று சொன்னால் அவர்களால் தாங்கக்கூடிய அளவிற்கு தான் அல்லாஹ் சோதனையை தரும். ஒவ்வொருடைய ஈமானுடைய நிலைகளை வைத்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சோதிக்கிறான். லஹாமா கஸபத் வஅலைஹா மக்தஸபத், அவர்கள் எதை சம்பாதிச்சாங்களோ, அந்த ஆத்மா எதை சம்பாதித்ததோ அந்த அடிப்படையிலே அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த சோதனையை பெறக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன முறையிட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார். என்ன ஒரு முறையீடல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த முறையீடலுடைய முடிவை பற்றி வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் மிக அழகான ஒரு வர்ணனை அந்த முறையீடலுடைய முடிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹியை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்த ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை தான் சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனம். ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا அந்த மௌலானா ஃபன்சுரனாலல் கோமில் காஃபிரீன் என்று பிரார்த்தனை செய்யும் போது இந்த பிரார்த்தனைக்கு வானவர்கள் ஆமீன் கூறுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். ஆமீன் கூறுவோர்கள் யார்? வானவர்கள் கூறுவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்திலே மனிதன் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை இது. ரப்பனா எங்களுடைய ரச்சகா லா துவாஹிதுனா இன் நசீனா, நாங்கள் மறந்தவைகளுக்காகவும் அவ்வக்தானா, நாங்கள் தவறிழைத்ததற்காகவும் எங்களை பிடித்து விடாது. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கபலினா, எங்களுக்கு முந்தி வாழ்ந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு சுமையை தந்தாயோ அந்த அளவுக்கு சுமையை எங்க மேல கொடுத்துறாரு. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்த லனா பி, எங்களால் தாங்க முடியாத சுமையும் எங்கள் மீது சுமத்தி விடாதே. வஃஃபு அன்னா வஃஃபிர் லனா, எங்கள் மீது கருணையும் மன்னிப்பையும் தருவாயாக. நீதான் எங்களுடைய பாதுகாவலன், இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். இந்த பிரார்த்தனை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உங்களை சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துறது இல்லை. அப்ப இன்றைக்கு மனிதர்கள் சிரமப்படுத்தப்படுகின்றார்கள் என்றால் அவர்களால் என்ன தாங்க முடியுமோ அதைத்தான் தரான். அந்த குழந்தைக்கு அதனால் என்ன தாங்க முடியுமோ அந்த சிரமத்தை அல்லாஹ் தரான். அதை என்ன செய்ய முடியாது? நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. அந்த குழந்தையால் தாங்க முடியும், அந்த குழந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதால் தான் அந்த சுமை அவைகளுக்கு தரப்படுகின்றன. அவைகள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக துன்பப்படுத்தப்படுகின்றார்களா? அந்த நம்பிக்கை என்பதை அவர்களை ஈடேற்றத்திற்குரியதாக ஆக்கிவிடும் என்பதையும் அமா நகமோ மின்ஹும் இல்லா யுஃமினு பில்லாஹி அஸீஸில் ஹமீத், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள் என்றால் அந்த அழிவுக்கான கூலியை அவர்கள் முழுமையாக நாளை மறுமை நாளிலே ஷஹீதுடைய அந்தஸ்தோடு பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஆக அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் செய்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகின்றார்கள். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதை நாம் கண்கூடா இன்றைக்கு பார்க்கின்றோம். நம்மை விட அவர்கள் இறை நம்பிக்கையில உறுதியானவர்களாக இருக்கின்றார்கள். அழகான ஒரு செய்தி, எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் துன்பத்தின் போது அவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே அழைப்பதில்லை என்ற பல பதிவுகளை இன்றைக்கு உலகமே ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைதான் அந்த மக்களிடத்தில் இருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்வை தவிர ஒரு சிறு குழந்தை முதல் பெரியவர்களே அவருடைய நாவில் வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் இவர்களை அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த மன்றாடுதலோடு நம்முடைய மன்றாடுதலும் இருக்க வேண்டும். நாம் முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் நான் ஒரு மூமினே கிடையாது, நான் ஒரு இறை நம்பிக்கையாளன் கிடையாது, நான் இன்றைக்கு மன நிம்மதியை விரும்புகின்றேன், நான் சந்தோஷத்தை விரும்புகின்றேன். அப்படி என்றால் என்னுடைய சகோதரனுக்கும் சந்தோஷத்தை விரும்ப வேண்டும். லா யுமினு அஹதுக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒருவர் உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக முடியாது. எப்ப? ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், தன்னுடைய சகோதரனுக்கு எதை விரும்புகின்றானோ, தனக்கு எதை விரும்புகின்றானோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பும் வரை. தனக்கு நிம்மதி வேணும்னு நினைக்கிறான் ஒருத்தன், நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறான், என் பிள்ளை சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறான், அதே நிலை அந்த பிள்ளையும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வரலனா, நான் நம்பிக்கையானாக முடியாது, நான் நம்பிக்கையான ஆகவே முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்றாங்க. அப்ப நம்முடைய ஈமான் எடைபோடப்படக்கூடிய தருணம் இது, என்னுடைய இறை நம்பிக்கை எடைபோடக்கூடிய தருணம். அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே அதிகம் அதிகமாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். யார் யாரெல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ்விடத்தில் கேளு. சிரியாவுடைய மக்களுக்கு உதவி செய்வாயாக, அவர்கள் படக்கூடிய இன்னல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவாயாக கேளுங்க. அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் கேளுங்க. வஅதில் ஷிர்க வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வதம்மிர் அஅதாஅத்தீன், மார்க்கத்தினுடைய விரோதிகளை ஒன்றுமில்லாமலாக்கு. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். இந்த பிரார்த்தனைகளுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் அளிப்பான். அந்த பதில் என்பது அந்த மக்களுக்கு ஈடேற்றத்தையும் வெற்றியும் தேடித்தரும். அப்படிப்பட்ட ஈடேற்றத்தையும் வெற்றியும் தேடித்தரக்கூடிய அளவிற்கான பிரார்த்தனைகளாக நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஈமானிய உணர்வுடைய மக்களாக உங்களை மன்னிமாக்கல் புரிவானாக. அன்பானவர்களே, ஒரு சிறிய விஷயம், இன்றைய ஜும்மாவினுடைய வசூல் என்பது நமது பள்ளியினுடைய முழுமையான ஒரு பராமரிப்பு செலவுக்காக எடுக்கப்படுகின்றது. நமது பள்ளியை பொறுத்த வரைக்கும் தெரியும், பள்ளியை மையமாக வைத்து பல அழைப்பு பணிகள் நம்ம செய்து வருகின்றோம். மதரசாக்கள் நடந்து வருகின்றன, பல தாவாவுடைய நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. ஒரு பல தாயிகளையும் பல ஆசிரியர்களை கொண்டு நிர்வாகத்தை நடத்தி வரோம். மிகப்பெரிய ஒரு செலவுகளில் தான் இது எல்லாமே நடக்குது. ஒரு மாதமான கிட்டத்தட்ட வந்து 70,000 ரூபாய் வரைக்கும் செலவை கொண்டுதான் என்ன செய்ய நடக்குது. ஆனால் அதற்கான ஒரு நிரந்தர வருமானம் என்பது இல்லை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பெரும்பாலான வருமானம் என்பது ஜும்மாவுடைய வசூலை வைத்தும் ஒரு சில சகோதரர்களுடைய நன்கொடையை வைத்து மட்டுமே நடக்கின்றது. ஆனால் அது போதுமானதாக இருக்கானா? போதுமானதா இல்லை. நம்மளே உழவா ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது போதுமாகாத இல்லாம கடனுக்கு மேல் கடனாகத்தான் ஆயிட்டு இருக்கு. பற்றாக்குறை என்பது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் தாண்டி என்னதுன்னு போயிட்டே இருக்கு. அதுதான் இன்றைக்கு வந்து பள்ளியினுடைய நிலை. பள்ளியினுடைய வரவு செலவை கூட உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாததுக்கான காரணம் என்னன்னா, பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறனால அதை வந்து அந்த மக்கள் மத்தியில் வைக்க முடியாது அப்படின்றதுக்காகத்தான் அதை கூட என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம போடாமல் இருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலை. பள்ளியினுடைய வருமானத்திற்கு, பள்ளியினுடைய பணிகள் சிறப்பாக நடக்குவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதுக்காக இன்றைக்கு வெளியே சகோதரர்கள் நிற்கிறாங்க. இந்த கடன்கள் முழுமையாக தீர்வதற்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியும் அதை செய்யுங்க. அதே போல வந்து மாத மாத நன்கொடைதாரர்கள் அதிகமாக என்ன செய்யறோம் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி உங்களால் இந்த பள்ளியினுடைய பணிகள், அது மதரசாவுடைய பணியாக இருக்கட்டும், உபதேசங்களாக இருக்கட்டும், மற்ற தாவாவுடைய பணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சிறப்பாக நடப்பதற்கு உங்களால் மாத மாதம் என்ன தர முடியுமோ அதையும் நீங்கள் ஏற்பாடு செஞ்சு தந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய இல்லத்தினுடைய பணிகள் அல்லாஹ் நல்லபடியாக நடத்தி தருவான். அதற்கு நம்முடைய பங்கு என்பது இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சகோதரர்கள் நிற்கிறாங்க. உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா பணிகளையும் சிறப்பானதாக நன்மையானதாக ஆக்கல் புரிவானாக. இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வயிதா இதில் குர்பா வயன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கருன். வலதிக்ருல்லாஹி அக்பர்.